வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதம் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் முழுமையாக சென்றடையவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெறவுள்ளதையொட்டி பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒற்றுமைக்கான சக்தியாக மகா கும்பமேளா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இது சாதி வேறுபாடுகளை களைந்து அனைவரையும் ஒருங்கிணைப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு நாட்டின் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிக்காமல் செயல்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தற்போதுள்ள மத்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச அரசு கும்பமேளாவிற்காக விரிவான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதம் இன்று தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விவாதத்தை தொடங்கி வைத்து பேசினார். சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சாரத்தின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக நமது அரசியல் சாசனம் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். 75 ஆண்டுகால அரசியல் சாசன வரலாற்றை எடுத்துரைத்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அதன் மாண்புகளை முழுமையாக பின்பற்றுவதாக தெரிவித்தார். சில கட்சிகள் அரசியல் சாசனத்திற்கு சொந்தம் கொண்டாடுவதாக அவர் குறை கூறினார். அரசியல் சாசனத்தை எந்தவொரு கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி, பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான கவசமாக அரசியல் சாசனம் திகழ்வதாக கூறினார். இடஒதுக்கீடு முறையை வலுவிழக்க செய்ய மத்திய அரசு முயற்சிப்பதாக திருமதி பிரியங்கா காந்தி குறை கூறினார். நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச தரத்திற்கு இணையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மட்டும் நடப்பாண்டில் 2,70,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளில் 60% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு 2,62,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களோடு காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி அதை மேற்பார்வையிடுவதற்காக இங்கிருந்து மூத்த அதிகாரிகள் IAS அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதாக இதுவரை செய்தி இல்லை. இது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. தென்காசி பகுதிக்கு KKSR அமைச்சர் போக சொல்லியிருக்கிறோம். திருநெல்வேலிக்கு நேர் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு. மறுபடியும் திருச்சிக்கு பாதிப்பு வந்து மழை பெஞ்சதால் அங்கே வந்திருக்கிறாரு. மறுபடியும் திருநெல்வேலி போக சொல்லியிருக்கிறோம்.
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் முழுமையாக சென்றடையவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வேளாண் விளைப்பயிர்கள் குறித்து கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரண உதவிகள் சென்றடைவதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சற்று முன் மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நினைத்தாலே முக்திதரன் ஸ்தலமாகவும் பஞ்சபூஸ்தலங்கள் அக்னிஸ்தலமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீப திருவிழா இந்த ஆண்டு 4ஆம் தேதி கொடியேற்றம் துவங்கி நடைபெற்று வந்த விழாவில் இன்று அதிகாலை ஆலயத்தில் பரணதீபம் ஏற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று மாலை விநாயகர், சுப்பிரமணியர், அண்ணாமலையார் சமேத உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருள ஆண்டிற்கு ஒருமுறை 1 நிமிடம் மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுக்கு காட்சி தர திருக்கோயிலில் அகண்ட தீபம் ஏற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2500 அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. அப்போது பக்தர்கள் அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலைக்கு அம்மனுக்கு கரோகரா என்ற பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டு மகாதீபத்தை கண்டு வழிபட்டனர். இன்று ஏற்றப்பட்ட மகாதீபம் 11 நாட்களுக்கு தீபஜோதியாக காட்சியளிக்கும். திருவண்ணாமலை குவிந்துள்ள 4,00,000 பக்தர்கள் 14 கிலோமீட்டர் உள்ள கிரிவல பாதையை சுற்றி கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்களை வணங்கி வழிபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலிருந்து என் ரவிச்சந்திரன்.
அதிக விலை கொண்ட ஆவின் கிரீன் மேஜிக் பிளஸ் பாலை அறிமுகம் செய்யும் திட்டத்தை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1 லிட்டர் 44 ரூபாய் என்ற விலையில் தற்போது விற்பனை செய்யப்படும் கிரீன் மேஜிக் பால் விநியோகத்தை நிறுத்தக்கூடாது என்றும் கூறியுள்ளார். புதிய பாலின் விலை லிட்டருக்கு 11 ரூபாய் அதிகமாக உள்ளது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அந்தமான் கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார்.
நாளை தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17-18 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 15, 16, 17 தேதிகளில் அந்தமான் கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் 15, 16, 17 தேதிகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திரு பாலச்சந்திரன் கூறினார்.
நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குறையக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்துள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், நெல்லை மாவட்டத்தில் ஒரு இடங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது.
மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 400 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து 11,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் 16 கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் சிக்கிய 3 பேரை தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 4-21, 21-19, 21-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹூ ஜியானை வென்றார். ஸ்ரீயாஞ்சி வாலிஷெட்டி, தன்வி சர்மா, தருண் மனேபாலி ஆகியோரும் ஒற்றையர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர், ருத்விகா சிவானி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்துள்ளது. கத்தார் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதம் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் முழுமையாக சென்றடையவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை யூடியூப் சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.